ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن الحميد: بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. கண்ணியமிக்க மூமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹு ஜல்ல சுபஹானஹு வ தஆலா அவனுடைய மேலான அன்பையும் பொருத்தத்தையும் பெற்ற பரிசுத்தமான நல்லடியார்களில் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. அல்லாஹுவின் மேலான திருப்தியை நோக்கமாக கொண்டு நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் ஆக்கிக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் நல்லருள் பாலிப்பானாக. கண்ணியமிக்க பெருமக்களே, உலகத்தில் குடும்பங்களுக்கு மத்தியிலே ஆழமாக வேரூன்றிவிட்ட நண்பர்களுக்கு மத்தியிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஏற்படக்கூடிய தகராறுகள், உறவுகளுக்கு மத்தியிலே வரக்கூடிய பிணக்குகள், அதற்கான பல்வேறு காரணங்களை குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறதென்றாலும், அதற்குண்டான காரணங்களிலே ஒன்று தவறாக புரிந்து கொள்ளுதல், சரியாக ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளாமையும் ஒரு காரணம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாபில் ஒரு ஹதீஸை பதிவு செய்வார்கள். சையிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகளார் ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்துக் கொள்ளும்படி ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் தூது அனுப்புகிறார்கள். என்னுடைய மகள் ஹப்சாவை நீங்கள் மணமுடித்துக் கொள்ளலாமா என்று கேட்டு அனுப்புகிறார்கள். ஹதரத் உஸ்மானே கனி பதில் சொல்லிவிட்டார்கள், யோசித்து சொல்கிறேன் என்று பதில் சொல்லி அனுப்பிவிட்டார்கள். காலதாமதம் ஆனதினாலே மீண்டும் ஹதரத்து சையிதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த நடவடிக்கையாக ஹதரத் அபூபக்கர் சித்தீக்கிடத்தில் கேட்டு அனுப்பினார்கள், என் மகள் ஹப்சாவை நீங்கள் மணந்து கொள்வதற்கு சம்மதமா என்று கேட்டு அனுப்பினார்கள். உமர் இப்னு கத்தாபினுடைய அந்த கேட்டனுப்புதலுக்கு ஹதரத் உஸ்மான் அவர்கள் யோசித்து சொல்கிறேன் என்றாவது பதில் சொன்னார்கள். ஆனால் சித்தீக்குல் அக்பர் அவர்கள் ஹதீஸிலே வருகிறது, ஃபஸமத் அபூபக்ரின் ஃபலம் யர்ஜி ஷைஆ. ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாய்வொத்தி அமைதியாக இருந்தார்கள், கேட்டவரிடத்தில் கூட எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை. மீண்டும் கேட்கிறார்கள், எந்த பதிலையும் அதர் சித்தீக்குல் அக்பர் இரண்டாவதும் சொல்லவில்லை. இந்த செய்தியை கொண்டு போய் ஹதரத்து சையிதுனா உமர் இப்னு கத்தாபிடத்தில் தூதர் சேர்த்த உடனே உமர் இப்னு கத்தாபிற்கு ஹதரத்து சையிதுனா அபூபக்கர் சித்தீக் நாயகத்தின் மீது ரொம்ப வருத்தம். அவர்களாவது கேட்டதற்கு யோசித்து பதில் சொல்கிறேன் என்று சொன்னார்கள், ஏதாவது ஒரு பதிலை சொல்லி இருக்கலாமே, சம்மதம் இல்லை என்றோ யோசித்து சொல்கிறேன் என்றோ ஏதாவது ஒரு பதிலை சொல்லி இருக்கலாமே, ஒரு விதமான பதிலையும் சொல்லாமல் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் வாய் மூடி ஏன் அமைதியாக இருந்தார்கள்? ஹதரத்து சையிதுனா உமர் இப்னு கத்தாபை சொல்கிறார்கள், ஹதீஸினுடைய வாசகம் வருகிறது, எனக்கு சரியான கோபம் என்று சொல்கிறார்கள். காலம் கடக்கிறது. கொஞ்ச நாள் கழிந்ததற்கு பின்னாலே ஹதரத்து ஹஃப்ஸா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செய்து கொண்டார்கள். நம்முடைய தாயாக அன்னை ஹஃப்ஸா ஆகிவிடுகிறார்கள். இதற்கு பிறகு ஒரு நாள் சையிதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு உமர் இப்னு கத்தாபை அழைத்தார்கள். என்னிடத்தில் நீங்கள் தூது அனுப்பினீர்கள், எந்த விதமான பதிலையும் நான் சொல்லவில்லை, உங்களுக்கு அதனால் மன வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியும், ஆனாலும் கூட நான் ஒன்றும் சொல்லாததற்கான காரணம் என்னவென்றால், ஒரு நாள் என்னை அழைத்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னை அழைத்து சொன்னார்கள், ஹதரத் உஸ்மானை விட சிறந்த ஒரு கணவரை ஹப்ஸா திருமணம் முடிப்பார், உஸ்மானை விட சிறந்த ஒரு கணவரை ஹதரத் ஹப்ஸா நாயகி நிக்காஹ் செய்வார், ஹப்சாவை விட சிறந்த ஒரு பெண்ணை உஸ்மான் நிக்காஹ் செய்து கொள்வார் என்று சொன்னார்கள்.
அந்த வார்த்தையிலிருந்து நான் விளங்கிவிட்டேன். ஹதரத் ஹப்சா நாயகியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்ய போகிறார்கள் என்று. ஆனால் என்னிடத்தில் ரகசியம் என்று சொல்லிவிட்டார்கள். இன்னி லா உஹிப்பு அன் உஃப்ஷிய ஸிர்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது ரகசியம் என்று சொல்லிவிட்டார்களோ, அதை சைக்கிணை வழியாகவோ வேறு ஏதாவது வார்த்தைகளின் வழியாகவோ வேறு நிலைகளிலோ நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்? அதனால்தான் நான் வாய்வத்தி இருந்தேன் என்று சித்தீக்குல் அக்பர் அவர்கள் அதற்கு உமர் பின் கத்தாப் இடத்தில் சொல்ல, நான் உங்கள் மீது கோபப்பட்டு இருந்தது உண்மைதான், தவறான இந்த புரிந்து கொள்ளுதலால் தான் நான் இப்படி ஆகிவிட்டேன் என்று செய்தனா அபூபக்கர் சித்தீக் இடத்தில் அதற்கு உமர் பின் கத்தாப் சொன்னார். ஜலீலுல் கதரான கண்ணியமிக்க மனித புனிதர்களான அவர்களுக்கு மத்தியிலேயே புரிந்து கொள்ளுதலிலே தவறுதல்கள் ஏற்படும் பொழுது, புரிந்து கொள்ளுதலிலே குறைபாடுகள் உண்டாகின்ற பொழுது மனக்கசப்பு வருகிறது, மாற்று கருத்து வருகிறது, கோபம் வருகிறது, சச்சரவுகள் உண்டாகிறது என்று சொன்னால், சாதாரணமான மனிதர்களுக்கு மத்தியிலே புரிந்து கொள்ளுதலிலே கவனக்குறைவு ஏற்படுகின்ற பொழுது, அதிலே குறைபாடு உண்டாகின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்கும் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. பெருமக்களே, புரிந்து கொள்ளுதலிலே தவறுதல் ஏற்பட்ட காரணத்தினால் இஸ்லாமிய வரலாற்றிலே மிக உன்னதமான ஸ்தானத்தை பெற்ற மூன்றாம் ஹலீஃபா ஹதரத்து உஸ்மான் இபின் அஃபானை நாம் இழந்தோம். ஹதரத்து உஸ்மான் இபின் அஃபான் ரலியல்லாஹு கொல்லப்பட்டது தவறான புரிந்து கொள்ளுதலால் தான். வரலாற்று நீண்ட நெடிய வரலாறு. ஹதரத்து உஸ்மானே கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஜனாதிபதியாக இருக்கிறார்கள். மிஸ்ர் தேசத்திலிருந்து ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கிறது. எங்கள் ஊரினுடைய ஆளுநராக, மிஸ்ரினுடைய ஆளுநராக இருக்கக்கூடிய அப்துல்லாஹி இப்னு அபி சரஹ், நாங்கள் அவரை திருப்திப்படவில்லை, ஊர் மக்கள் எல்லாம் அந்த நாட்டினுடைய மக்கள் எல்லாம் எதிர்க்கிறோம். அதற்கு அடையாளமாக அந்த நாட்டினுடைய மிக முக்கியஸ்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு பெரிய கூட்டம் உங்களிடத்தில் வந்திருக்கிறோம். அதற்கு உஸ்மானே கனியின் முன்னால், ஜனாதிபதியின் முன்னால் மிஸ்ரில் இருந்து பெரிய கூட்டம் வந்திருக்கிறது. வந்தவர்களை பார்க்கிறார்கள், நபர்களின் எண்ணிக்கையை பார்க்கிறார்கள், மனிதர்களின் தரத்தை பார்க்கிறார்கள். சையிதுனா உஸ்மானே கனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். இப்படி வந்திருக்கிறதை என்ன செய்ய என்று கேட்கிறார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவின் சிகரம், அவர்களும் யோசித்து பார்த்து சொன்னார்கள், அவர்களை நீக்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று என் மனதிலும் படுகிறது என்றார்கள். ஹதரத் உஸ்மானே கனி ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக அப்துல்லாஹி இப்னு அபி சரஹ் என்ற அந்த மிஸ்ர் தேசத்தினுடைய கவர்னரை பதவி நீக்கம் செய்து இவர்கள் உத்தரவிடுகிறார்கள். தன்னுடைய பொறுப்பாளர் ஒருவரை நியமித்து வந்த இந்த கூட்டத்தாருடனேயே அவரையும் அனுப்பி வைத்து, இனிமேல் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு மகனார் அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய மகனார் முகம்மது தான் இனிமேல் கவர்னராக நியமிக்கப்படுகிறார் என்ற உத்தரவையும் எழுதி இவர்களிடத்திலேயே கொடுத்து அனுப்புகிறார்கள். மதீனாவிற்கு வந்த கூட்டம் திரும்பி செல்கிறது. ஆலோசனை சொன்ன அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு பயணமாகி விட்டார்கள். நெருக்கமான நேரம், ஹஜ்ஜினுடைய நெருக்கமான நேரம், அவர்கள் ஹஜ்ஜுக்கு பயணப்பட்டு விட்டார்கள். சஹாபிகளிலே மிக முக்கியமான சஹாபாக்களும் ஹஜ்ஜுக்கு பயணப்பட்டு விட்டார்கள், அன்னை ஆயிஷா நாகியார் உட்பட. சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் பல நாட்கள் அது சென்று கொண்டே இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு இடத்தில் தங்கி இருந்தார்கள் அந்த மிஸ்ருக்கு செல்லக்கூடிய கூட்டம். அப்படி தங்கி இருக்கும் பொழுது தங்களை கடந்து வேகமாக ஒருவர் குதிரையில் செல்கிறார். யார் இவர், ஏன் இவ்வளவு வேகமாக செல்கிறார், நம்மை விட்டு மறைந்து செல்வதை போல அவருடைய நோக்கம் தெரிகிறதே. உடனே இவர்களும் குதிரையை அனுப்பி ஆளை பிடித்து வர சொல்லிவிட்டார். வந்தால் எதையோ மறைக்கிறார். என்ன இருக்கிறது என்று அவரிடத்தில் தேடி பார்த்தால் ஒரு கடிதம் இருக்கிறது. என்ன கடிதம் என்று அதை கவனித்து பார்க்கிறார்கள். அந்த கடிதத்திலே அரசாங்கத்தினுடைய முத்திரை இருக்கிறது. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முஹம்மது பின் அப்துல் ரஹ்மான் பின் அபிபக்கர், அபூபக்கர்தானுடைய பேரப்பிள்ளை முஹம்மதை ஆட்சியாளராக நியமிப்பதாக ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், மாறாக நீங்கள் தான் ஆட்சியாளராக, நீங்கள் தான் கவர்னராக தொடர்கிறீர்கள் என்பது மாத்திரமல்ல, யார் அதற்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்களோ அவர்களை தண்டியுங்கள், அவர்களை கண்டிக்கும் உரிமை கூட உங்களுக்கு உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே அந்த கூட்டம் கொதித்து போய்விட்டது. நம்முடைய முன்னிலையிலே அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் இப்படி ஒரு கடிதம் எழுதி தந்து, அதற்கு பிறகு தன்னுடைய தூதரை அனுப்பி அரசாங்க முத்திரையையும் பதிக்க வைத்து இப்படி ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னால் கூட்டம் வெகுண்டெட ஆரம்பித்து விட்டது. அப்படியே திரும்பி விட்டது மதீனாவை நோக்கி. மிஸ்ருக்கு சென்ற இந்த கூட்டம் மதீனாவின்பால் திரும்பியது. வந்தால் ஜனாதிபதி மாளிகையை முற்றுகையிட்டு விட்டார்கள். மஸ்ஜிதின் நபவியிலே சென்று தொழுவதற்கு கூட ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபானுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. வீரமாவுனாவுடைய தண்ணீரை குடிப்பதற்கு கூட ஹஜ்ரத் உஸ்மானை கனிக்கு அனுமதி வழங்கவில்லை. ஹஜ்ரத் உஸ்மானை கனி கேட்கிறார்கள், யாரை நீங்கள் தடுக்கிறீர்கள்? இதோ இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபியினுடைய விஸ்தரிக்கப்பட்ட இந்த பகுதி என்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹுடைய ரசூலின் முன்னிலையில் நான் அல்லவா அர்ப்பணம் செய்தேன், அந்த இடத்திலா என்னை தொழ அனுமதி மறுக்கிறீர்கள்? வீரமாவுனாவை யார் வாங்கி கொடுத்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கு நான் பொறுப்பு என்று திருநபியால் வாக்கு சொல்லப்பட்டு அதன் காரணத்தினால் அந்த கிணத்தை வாங்கி கொடுத்தேனே, அந்த தண்ணீரையா எனக்கு குடிக்க தர மறுக்கிறீர்கள்? லிக்குல்லி நபியின் ரஃபீக்கும் வ ரஃபீக்கீஹில் ஜன்னா உஸ்மான் இப்னு அஃபான். உலக கியாமத்தினுடைய நாளையிலே சுவனலோகத்திலே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு நெருக்கமான தோழர் இருப்பார், எனக்கு அப்படிப்பட்ட ரஃபீக் ஹஜ்ரத் உஸ்மான் தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த உஸ்மானை எதிர்த்தா இந்த கிளர்ச்சி என்று கேட்கிறார்கள். வந்திருக்கக்கூடிய கூட்டத்திற்கு இதுவெல்லாம் தெரியவில்லை. கூட்டம் மிகுதியாகிவிட்டது என்ற காரணத்தினாலே அரசாங்க முத்திரை இருக்கிறது. உஸ்மான் இப்னு அஃபானுடைய அந்த பணியாளர் தான் வந்திருக்கிறார், அவருடைய உதவியாளர் தான் வந்திருக்கிறார். எனவே அதனுடைய இவர்களின் சதி பின்னால் இருக்கிறது என்று நம்பினார்கள். உஸ்மான் கனி ரலியல்லாஹு நடந்த விஷயமே என்னவென்று அவர்களுக்கு தெரியவில்லை, ஜனாதிபதிக்கு என்னவென்றே தெரியவில்லை. ஆனாலும் சூழ்ந்திருந்த இந்த கூட்டம் பெருமக்களே உள்ளே சென்று அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தான் அவர்களை கொலை செய்துவிட்டது. இஸ்லாமிய வரலாற்றிலே கொடூரமான ஒரு கருப்பு புள்ளி அது பறிந்து விட்டது. பின்னால் காரண காரியங்கள் தெரிகிறது. உள்ளே இருந்த ஒரு அதிகாரி மருவான் என்பவர் அப்துல்லாஹி இப்னு அபி சரஹினுடைய சொந்தக்காரர். அதனால இந்த அரசாங்க முத்திரையை தெரியாமல் தவறாக அவர் எடுத்து பயன்படுத்தி அந்த ஊழியரை அனுப்பி வைத்திருக்கிறார் என்பது பின்னால் தெரிகிறது. ஆனால் தவறான புரிதலின் காரணத்தினால் பெருமக்களே ஹதரத்து உஸ்மான் நம்பிய காரணத்தினாலே, சரியான புரிதல் இல்லாத காரணத்தினாலே ஒரு ஹலீஃபாவை நாம் இழந்தோம் பெருமக்கள். எனவே எந்த குடும்பங்களுக்கு மத்தியிலும் நண்பர்களுக்கு மத்தியிலும் உறவுகளுக்கு மத்தியிலும் ஏற்படக்கூடிய மனக்குரோதங்கள் இருக்கிறதே பெரும்பாலும் பார்த்தால் சில வார்த்தைகள் வந்திருக்கலாம், சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம், சில காரியங்கள் உண்டாகியிருக்கலாம், வெளிப்படையாக அவர்களுடைய பிரிதலுக்கு ஏதாவது நிகழ்ச்சிகளும் கூட இருக்கலாம். ஆனால் இவர்கள் மனம் விட்டு பேசிவிட்டால், சரியான புரிதல் என்பது அங்கே ஏற்பட்டு விட்டால் இப்படிப்பட்ட சச்சரவுகள் எல்லாம் சண்டைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்பதிலே சந்தேகமே. அது சின்ன விஷயமாக இருக்கும், மூன்றாவது நபர் இடையில இருப்பார், அதை தூண்டுவதற்கும் அதை ஊக்கப்படுத்துவதற்கும் இரண்டு பக்கமும் ஊக்கப்படுத்துவதற்கென்று சில பேர் இருப்பார்கள். அருமையான பெருமக்களே, எனவே உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த மனக்கசப்புகள் சச்சரவுகளுக்கு அடிப்படையான காரணம் சரியான புரிந்து கொள்ளாமை என்று குர்ஆன் சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பிநபயின் ஃபதபய்யனூ. முஃமின்களே, உங்களிடத்தில் ஒரு செய்தி வந்தால் அதை பற்றி ஆய்வு செய்யுங்கள். வெளிப்படையாக நீங்கள் அதை தெரிவதற்கான வழி இருந்தாலும் கூட அதை கவனியுங்கள். ஏனென்றால் அதன் விளைவாக நீங்கள் நஷ்டப்பட்டு விடலாம், அதன் காரணத்தினால் ஒரு பெரிய கூட்டமே நஷ்டப்பட்டு விடலாம் என்று குர்ஆன் எச்சரிக்கிறது என்றால் பெருமக்களே, எந்த காரியத்திலேயும் அதனை நாம் ஆய்வு செய்வது அவசியம் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்க. இஸ்லாமிய வரலாற்றிலே
ஹிஜ்ரி 320 நடந்த ஒரு சின்ன நிகழ்வு. முஹம்மது பின் ஜரீர் திப்ரி என்று ஒரு குர்ஆனுடைய விரிவுரையாளர், குர்ஆனுக்கு எத்தனையோ பெரும் விரிவுரைகள் வந்திருக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களுடைய கண்ணோட்டத்திலே, சிலர் அறிவியல் கண்ணோட்டத்திலே, இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் அறிவியல் கண்ணோட்டத்திலே, இமாம் ஜமஷரி போன்றவர்கள் அது இலக்கணத்தினுடைய கண்ணோட்டத்திலே, இப்படி ஒவ்வொரு கண்ணோட்டத்திலும் குர்ஆனை ஆய்வு செய்தவர்கள். அதிலே அல்லாமா முஹம்மது பின் ஜரீர் திப்ரி என்று ஒரு முஃபஸ்ஸிர், குர்ஆனுடைய விரிவுரையாளர், அற்புதமான கருத்துக்கள் பொதிந்த அந்த விரிவுரை எழுதியவர்கள் அதற்கு முஹம்மது பின் ஜரீர் திப்ரி. இந்த முஹம்மது பின் ஜரீர் திப்ரி அவர்கள் பிறந்தது ஈரானிலே, அவர்கள் இறந்தது ஈராக்கிலே பக்தாதியிலே. அவர்கள் பிறந்தது ஈரானில், ஆனால் அவர்கள் இறந்ததும் அடக்கப்பட்டதும் பக்தாதியிலே ஈராக்கிலே. இவருடைய வஃபாத்தினுடைய சமயத்திலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. பெரிய முஃபஸ்ஸிர், ஆழமான ஒரு தேர்ந்த ஆலிம், அவருடைய அந்த நூலை பற்றி தஃப்ஸீரை பற்றி கூட பெரும் மேதைகள் கருத்து சொல்லி இருக்கிறார்கள். லம் யுஸன்னிஃப் அஹதுன் மிஸ்லா, அதுபோல் ஒரு நூல் இந்த உலகத்தில் இதுவரை உண்டாக்கப்படவில்லை தஃப்ஸீருக்கு, அவ்வளவு அற்புதமான விரிவுரை என்று கருத்து சொன்னவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த முஹம்மது பின் ஜரீர் திபரி ஹிஜ்ரி 320 ஷவ்வால் மாதம் 28 நாள் வஃபாத் ஆகிறார்கள். வஃபாத் ஆனால் அவர்களை பொது கபரிஸ்தானில் அடக்கக்கூடாது என்று பகுதாது மாநகரமே கிளர்ந்து எழுந்து நிற்கிறது. கபரிஸ்தானில் அவங்க அடக்கிறதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். அவர்களை பொது கபரிஸ்தானில் அடக்கக்கூடாது. எங்காவது அவர்களுக்கு சொந்தமான இடம் இருந்தால் அங்கே கொண்டு போய் அடக்க சொல்லுங்கள், கபரிஸ்தானில் அடக்க சம்மதிக்க மாட்டோம் என்று ஊரே திரண்டு நிற்கிறது. ஏன் நிற்கிறது? தவறான ஒரு புரிந்து கொள்ளுதல். என்ன விஷயம் நடந்தது என்றால், அதற்கு முஹம்மது பின் ஜரீர் திபரி அவர்கள் சிறந்த ஆலிம், சந்தேகமே இல்லை. ஆனால் இதே ஈரான் நாட்டிலே, அவர்கள் பிறந்த அதே ஈரான் நாட்டிலே அவர்களுடைய பெயரை போலவே பெயர் கொண்ட இன்னொரு ஆலிம் இருந்தார். அவர் பெயர் முஹம்மது பின் ஜரீர் திபரி தான். இவர்கள் எப்படி முஹம்மது பின் ஜரீர் திபரியோ அதே போல அவர்களுடைய பெயரும் முஹம்மது பின் ஜரீர் திபரி தான். ஆனால் அவர் ஷியாவினுடைய கொள்கையை உடையவர். உது செய்தால் காலை கழுக வேண்டியதில்லை. வம்சஹு பிரூஸிக்கும் அர்ஜுலக்கும் இரல் காபை, உங்களுடைய கால்களுக்கு தண்ணீரை தொட்டு தலைக்கு மசகு செய்வதை போல தடவிக்கொண்டால் போதுமானது என்ற கொள்கை இன்றும் ஷியாக்கரிடத்தில் இருப்பதை போல அந்த கொள்கை உடையவர் முஹம்மது பின் ஜரீர் திபரி. இந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு நாளும் ஈரானில இருந்து அதன் பிறகு இவர் பகதாது வந்திருக்கிற காரணத்தினால் அந்த முஹம்மது பின் ஜரீர் திபரி இவர்தான் என்று கருதி கொண்டார்கள். விளக்கம் சொல்வதற்கு அவர்கள் இல்லையே, தான் யார் என்று விளக்கம் சொல்வதற்கு முஹம்மது பின் ஜரீர் திபரி அந்த ஆசிரியர் இல்லையே. மக்கள் எல்லாம் கேர்ந்திருந்திருக்கிறார்கள் என்பது மாத்திரமல்லே, அந்த பெரிய கூட்டத்திலே நிறைய ஆலிம்களும் இருந்தார்கள் என்று வருகிறது. பெருமக்களே, கடைசியாக அவர்கள் பொது கபரிஸ்தானில் அடக்கப்படவில்லை. அவருடைய ஜனாதாக்கள் பல நாட்கள் கழித்து வேறு வழி இல்லாமல் எங்கே கொண்டு போய் அடக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் அடக்கப்பட்டது. காரணம் என்ன? இவ்வளவு பெரிய விளைவுகளுக்கான காரணம் என்ன? தவறான புரிதல், ஒரு விஷயத்தை தெளிவாக அறியாத நிலை, மேம்போக்காக கேட்டதனுடைய விளைவு. அவர்கள் செய்த பாவம் என்ன? அவரை போல் அதே பெயர் கொண்ட ஒரு ஆலிம் இருந்திருக்கிறார், அதுதான் அவர் செய்த பாவம். பெருமக்களே, அதனாலே குடும்பங்களுக்கு மத்தியில், உறவுகளுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில், நேசர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள், சிறியது அது பெரிதாகுவதற்கு முன்னாலே அதிலே உள்ள அந்த காரியங்களை எல்லாம் களைந்து விட வேண்டும், அதை தெளிவுபடுத்தி விட வேண்டும், சரியான புரிதல்களை அங்கே ஏற்படுத்த வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் நமக்கு துஆ செய்து தந்ததை போல நம்முடைய கல்புகளை அல்லாஹு தஆலா ஒன்றுபடுத்தி அருள்வானாக, நம்முடைய கல்புகளிலே அல்லாஹ் பிரியத்தை ஏற்படுத்தி அருள்வானாக. எந்த குடும்பங்களுக்கு மத்தியிலே தவறான புரிதல்களின் காரணத்தினால் அவர்களுக்கு மத்தியில் பிரிவு ஏற்பட்டிருக்கிறதோ அதிலே அல்லாஹு தஆலா ஒற்றுமை ஏற்படுத்தி அருள்வானாக. ஒவ்வொரு காரியத்தையும் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் விளங்கக்கூடிய நுண்ணறிவையும் நல்ல அறிவையும் அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. மார்க்கம் போதித்த உயர்வான கடமைகளை காரியங்களை பிடிப்போடு செய்து வாழக்கூடிய உண்மையான முஃமின்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
This audio was downloaded from Tamil Islamic Media.com.